இருந்து சாட்சி பகரக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அது போல எச்சரிக்கை செய்பவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்ற சுபச்செய்தியை சொல்வதோடு, யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தில் என்னென்ன வேதனை இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கை செய்வோராக என்ன அல்லாஹ் சொல்லிக்காட்டு. அதுல வந்து நீங்க வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய விளக்காக நாம் அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றேன். இந்த ரசூலுல்லாஹ் விளக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி, ஒளி ஏற்பட்டு விட்டால் இருளுக்கு வேலை இல்லை. மக்கா நகரத்தில மூட பழக்கம், மௌட்டிகம், தவறான போக்கு இவைகளை எல்லாம் அடித்து விரட்டக்கூடிய விளக்காக நான் உங்களை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான். அப்ப அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை வர்ணித்து வார்த்தையிலே சொல்கிறார். இது போல ஏராளமான வசனங்கள் திருக்குர்ஆனிலே பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை வர்ணித்து அல்லாஹ் சொல்லிக்காட்டுவான். அது மாதிரி மனிதர்களாக இருக்கிற நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தைகளால் மனம், அதாவது மன திருப்தியோடு எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வர்ணிக்க வேண்டும். பொதுவாக இந்த ரபியுல் அவல் மாதங்களிலே இது போன்ற பள்ளிவாசல்களில் மௌலவி ஷரீஃப் ஓதப்படுகிறது. அது கொஞ்சம் பேத்துக்கு அது மௌலவி ஷரீஃப் சொன்னாலே கொஞ்சம் சிலிப்பு. ஒரு காலத்துல வீட்டு வீட்டுக்கு ஓதுவாங்க, எல்லா வீட்லயும் 12 நாள் ஓதுவாங்க. இப்ப அந்த மாதிரி வீடே காணும். அந்த ரபியில வந்துட்டா 12 நாளைக்கும் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 4 வீடு 5 வீட்டுக்கு போய் ஓதுவோம். இப்பமா அந்த மாதிரி இல்ல, அந்த மாதம் முடிகிற வரைக்கும் சரி ஒரு நாளாவது நம்ம வீட்டுல ஓதுவோமேங்கிற எண்ணமும் கூட நிறைய பேத்துக்கு ஏற்படுறது இல்ல. பள்ளியாசல ஓதிட்டு இருக்கோம். இதை வந்து எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கவிதையாக இருக்கிறது, கவிதையை குறித்து திருக்குறான்ல எச்சரிக்கை வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கவிதையை பற்றி என்ன செய்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள், இதனால இப்படி படிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க வந்து பல விதமான விஷயங்களை சொல்லி காட்டுவார்கள். சொல்றான் கவிதை கவிஞர்கள் எப்படிப்பட்ட கவிஞர்கள் என்று சொன்னால், ஒரு சூறாவே குர்ஆன் இருக்கு. ஷுஅரான்னு சொன்னாலே கவிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். கவி எட்டக்கூடியவர்களுக்கு அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அந்த பேரை அந்த சூறாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றார், சோராக்களை வந்து யார் பின்பற்றுவான்னு சொன்னா மடையர்கள், வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு கவிஞர்கள் என்று சொன்னாலே மடையர்கள், வீணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது. அது அல்லாஹ் தஆலா இங்க சொல்லுகிற போது அரபி இலக்கணம் தெரிஞ்சவர்களுக்கு நன்றாக தெரியும், அப்படின்னு சொல்லி வாவையும் அலிப்லாமையும் சேர்த்து இங்க சொல்லியிருக்கிறார். இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா சில கவிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லா கவிஞர்களையும் சொல்லல, எல்லா கவிஞர்களையும் சொல்லியிருந்தாலும் எந்த கவியும் இருக்காது. எந்த விதமான கவிகளோ எந்த விதமான ஆக்கங்களோ நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு புரதா சரீஃப்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கிறது, அரபி கவிதைகள் 160, 165, 165 கன்னிகளை கொண்டு முடிச்சு சென்னை யூனிவர்சிட்டியில பாடத்தில் இருக்கிறது. அப்துல்லமா என்கின்ற அந்த இதை எழுதுறவங்க, பிஏ அரபிக்கு ஸ்டடி இதுல வந்து எழுதுறவங்க அந்த அந்த புர்தாவை படித்தாக வேண்டும். அதை போய் பரிசு எழுதணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மட்டுமல்ல, அதற்கு கீழ் இயங்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும், எந்தெந்த கல்லூரிகளிலும் அத அரபு பாடை அதாவது இஸ்லாமிக் ஸ்டடி வச்சிருக்கிறாங்களோ கல்லூரிகள் எல்லாம் அந்த புர்தா கிதாப் என்னச்சினோ பாடம் பண்ணி அதை போய் எழுதணும். அதுக்கு ஒரு டிகிரி இருக்கிறது, பிஏங்கிற டிகிரி கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த அளவுக்கு கவி, அதாவது கவிதை என்று சொன்னாலே ஒரு மொழியினுடைய அந்த தாக்கத்தையும் ஒரு மொழிக்கு இருக்கிற வளர்ப்பையும் அந்த மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்று கவிதை. கவிதையும் சொற்பொழிவும் வச்சுதான் அந்த மொழியினுடைய உயர்வை புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டினா எப்படி புரியும்? செல்வாக்கில் இருக்கிற அந்த சொல்லை வைத்து யாருமே அந்த மொழியினுடைய தாக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், அவர்களுடைய காலத்திலே இருந்த பெரும் பெரும் கவிஞர்கள் புலவர்கள் எவ்வளவு பெரிய திறமசாலிகள் எல்லாம் இருந்தாங்கிறத வரலாறுல பாக்கிறோம். அவங்க எல்லாம் தங்களுடைய கவிகளை அப்படியே வந்து சந்தையிலே கொண்டு வந்து வீசுவார்கள். ஆனால் என்ன அதிகமாக வழிகேடான கவிதைகளாக இருந்தன. ஒரு குடும்பத்துக்கு பற்றி என்ன செய்வாங்கன்னா தரக்குறைவா கவி எழுதியிருப்பாங்க, மனிதர்களை புண்படுத்துகின்ற அளவுக்கு எழுதியிருப்பாங்க, காதல் ரசங்களை சேர்த்துகின்ற கவிதைகளை எழுதியிருப்பார்கள், விசாரம் தரக்கூடிய கவிதைகளை கவிதைகள் சிலர்களை புகழ்ந்திருக்கும். அந்த காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அரசர்களுடைய தர்பாருக்கு செல்வார்கள் கவிஞர்கள், அரசரை புகழ்ந்து கவி படிப்பார்கள். அந்த அரசிடத்திலிருந்து வெகுமதிகளை வாங்கி கொண்டு வருவார்கள். இன்னொரு அரசன் போவாங்க, நேரம் அவன் எதிரிகிட்ட போவாங்க. அவன் எதிரிகிட்ட போய் இவனை பத்தி என்ன செய்வாங்க, தாழ்வாக மற்ற நடிகை கவிதை படித்தார்கள், அந்த அரசரை பத்தி உயர்ந்து கவிதை குறிப்பார்கள். இதெல்லாம் கவிஞர்களுடைய வேலையாக இருந்தன. இப்படிப்பட்ட கவிஞர்களை குறித்து நல்லா இங்கே எச்சரிக்கை செய்கிறார். அவர்கள் மடையர்கள், அவர்கள் வந்து அவர்களை பின்பற்றினவர்களும் மடையர்கள் சொல்லி காட்டுகிறான். அது அல்லாமல் ஒரு ஒரு மனிதனுடைய இடத்துல இருந்து கவிதை ஊறுகிறது என்று சொன்னால் அது மனிதனுடைய மனோநிலையை பொறுத்து, அவருடைய சிந்தனையை பொறுத்து. கவிஞர்கள் கவிதை எழுதுகிறார்கள், காதல் கவிதை எழுதுகிறார்கள், அவர்கள் அதிலே வந்து லயித்து போய் எழுதுகிறார்கள். ஒருவன் தாய் பாசத்தில் லயித்து போனவன் தாயை பற்றி கவிதை எழுதுவான். எந்தெந்த துறையிலே தன்னுடைய ஈடுபாடு இருக்கிறதோ அதை பற்றிய சிந்தனை அவனுக்கு வரும். அதை பற்றிய கவிதை எழுதுவான். இங்கே நம்முடைய கவிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய முஹப்பத்தை அந்த அந்த விஷயத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள், இதிலே லயித்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த முஹப்பத்தின் அந்த அன்பின் மூலமாக அவர்களிடத்திலிருந்து ஏற்படும் கவிதைகள் அவைகள். மீது அன்பு கொண்டவர்கள் அல்லாஹை பற்றி கவிதை எழுதினார்கள். குணங்குடி மஸ்தான் எல்லாம் சொல்லுவாங்களே இல்லையா, அவர் எவ்வளவு பெரிய கவிஞர், எவ்வளவு கவிதைகளை ஏற்றியிருக்கிறார். அவர் யாரை பற்றி எழுதினார், அல்லாஹை பற்றி எழுதினார். இப்போது ஏராளமான கவிஞர்கள், உமர் புலவர், இங்க கட்டாபுரத்தை சேர்ந்த உமர் புலவர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராபுராணத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மொழிகளிலும் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த லைப்பு இருக்கிறதோ அந்த லைப்பை அடிப்படையாக வைத்து கவிதை எழுதுகிறார்கள். அது படிக்க கூடாது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா இஸ்லாத்தினுடைய எந்த விதமான செய்திகளும் வெளியில வராது, இஸ்லாம் அதோடு முடிந்து போய்விடும். அதுபோன்று எத்தனையோ கவிஞர்கள் இந்த உலகிலே தோன்றியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் உள்ள இம்ரான் கைஸ் என்கின்ற மிகப்பெரும் கவிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்த்ததில்லை, அவனுடைய கவிதைகளை கேட்டிருக்கிறார்கள். சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் கவிஞர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்வார்கள். இன்னைக்கு சொல்கிறார்கள் இல்லையா கவி பேரரசு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த காலத்துல மிகப்பெரிய கவி பேரரசாக திகழ்ந்தவன் இம்ரான் கைஸ் என்று சொல்லுகின்றவன். கவிதைகள் அத்தனையுமே அடிப்படையிலே ரொம்ப தரக்குறை, அதான் மோசமாக இருந்தது. காதல் விஷயங்களிலே ஈடுபாடுடையதாக, தவறான போக்குடையதாக இருந்தது. அதனால சிலதால அவர்களை பற்றி சொல்வார்கள், இவருடைய கவிதைகள் நரகத்துக்குள்ள வழிகாட்டும்னு சொல்லுவாங்க. அவருடைய கவிதைகளில் பார்த்தா இன்னும் அந்த கவிதைகள் இருக்கின்றன. சொல்நயமும் இலக்கணமும் எல்லா விதமான அந்த வனப்பும் அந்த கவிதையில இருந்தன. தவறான கவிதையாக இருந்தாலும் சரி அந்த மொழியினுடைய அந்த தாக்கம் அந்த கவிதையில இருந்தது. ஒரு முறை அவனுக்கு சில எதிரிகள் இருந்தார்கள். அவனோட தனியாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தான். போய் கொண்டிருந்த போது அவனுடைய எதிரிகள் ரெண்டு பேர் அவனை வழிமறித்து அவனை தீர்த்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த காலத்துல இந்த காலத்த மாதிரிதான் தீர்த்து கட்டுறதெல்லாம் சர்வசாதாரணம். ரெண்டு பேரும் வழிமறிச்சுட்டாங்க, யாருமே அங்க இல்ல, இவன் வசிக்கிறதுக்கு வழி இல்ல, இவன் நம்ம நம்ம ஆயத்தினோட முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப அந்த கடைசி நேரத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த கடைசி ஆட்சி கேட்பாங்க. அந்த காலத்துல அந்த ஆட்சிக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. என்ன என்ன நீ சொல்ல விரும்புற சொல்லு, உன் கடைசி நேரத்தினுடைய ஆசை என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு ரெண்டு பேரும் இம்ரான் கைஸ் என்ன செய்யணும், ஒரு நான் சீட்ல ஒரு வரி எழுதிட்டேன், என் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ரெண்டு பெண் மக்கள், அவனுக்கு ஆண் மக்கள் கிடையாது, ரெண்டு பெண் பிள்ளைகள்ட்டையும் நான் எழுதி கொடுக்கறத கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வாங்கி கொண்டு போயிட்டாங்க. இவனை தீர்த்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேரம் அந்த இம்ரான் கைஸ் வீட்டுக்கு போனாங்க. அவனுடைய அந்த இரண்டு பெண் மக்களும் உலக்கி வச்சு உரல இடிச்சிட்டு இருந்தாங்க, கோதுமை இடிச்சிட்டு இருந்தாங்க தொழி நீக்கிறதுக்காக. இவன் போன வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க அப்பா இந்த மாதிரி கொடுத்தாரு, இந்த சீட்டை உங்களை சேர்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் அந்த சீட்டை வாங்கி பார்த்தாங்க. அந்த சீட்ல ஒரு வரி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது, எபனதா இம்ரவுல் கைசி இன்னா பாக்குமா, இம்ரவுல் கைசனுடைய பெண் மக்களே உங்களுடைய தந்தை அப்படின்னு மட்டும் எழுதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த என்னங்கிறதெல்லாம் இல்ல, அதுல இது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் அதை வாங்கி பார்த்தாங்க. என்ன தந்தையினுடைய கையெழுத்து தெரியும் பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எபனதா இம்ரவுல் கைசி இன்னா பாக்குமா, உங்களுடைய பெண் மக்களே உங்களுடைய உங்கள் இருவரின் தந்தை இம்ரவுல் கைஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க என்ன செய்தாங்கன்னா அதுக்கு அடுத்த செய்யுளை இணைக்கிறார்கள். எவ்வளவு திறமை வாய்ந்தவங்க இருந்தாங்கிறத வரலாற்றுல இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. பெண்களுக்கு கூட அவ்வளவு கவித்திறன் இருந்தது, கவி புலமை இருந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. அந்த ரெண்டு பேரும் இப்படி வாசிச்சுட்டு என்ன இப்படி முடிக்காம எழுதி கொடுத்திருக்காங்களே, நம்ம அது செய்யுளை இணைப்போம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் செய்யுளை இணைக்கிறார்கள். கத்தியிலும் பைனல் கத்தியிலை நீல் அதைக்குமா, முன்னாடி இருக்கிற அந்த வரியை வைத்து பின்னாடி இருக்கிற செய்யுளை இணைக்கிறார்கள். முன்னாடி வந்த அதுக்கு பிறகு என்ன வரணும் அப்படின்னுங்கிற அறிவு ஞானம் அவர்களுக்கு இருந்தது. எனவே இப்படி இணைத்து பார்க்கிறார்கள். இணைத்து பார்த்தபோது அர்த்தம் எப்படி வருது, உங்களை தந்தை கொல்லப்பட்டு விட்டார், தலையாளிகள் ரெண்டு பேரும் இப்போது உங்களுக்கு முன்னே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்கன்னா, அந்த சீக்கிரம் அடிச்சு வச்சுட்டு அவங்க வச்சிருந்த உலக்கையில அந்த ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு கொண்டு போட்டாங்க. இது ஒரு வரலாறு. இந்த அளவுக்கு ஒருவர் கவி எழுதினால் அந்த கவிதைக்கு அடுத்து வரிகளை எழுதுகின்ற அளவுக்கு பெண்களுக்கு கூட அந்த திறமை இருந்தது. அப்படிப்பட்ட காலம் திருக்குறான் இறங்கிய காலம். எனவேதான் திருக்குறானே அல்லாத கவிதையினுடைய போக்கிலேயே எழுதியிருப்பான். நீங்க ஓடி பாருங்க, சூரா ராமானை ஓடி பாருங்கள், சூரா வாக்கியாவை ஓடி பாருங்கள், அம்மாவை ஓடி பாருங்கள், சூரத்து நஜிமை ஓடி பாருங்கள். அப்படியே கவிதையினுடைய அந்த நிலை கடையிலேயே அமைந்திருக்கும். அப்ப இது இஸ்லாத்திலே கூடாது என்று சொன்னால் திருக்குறான் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருக்குறானிலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலதாலும் அவர்கள் கவிதைகளை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். இவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், கவிஞன் தன்னுடைய வயிற்றிலே நரகத்திலே ஓடுகின்ற அந்த சீலி கிழங்களை நிரப்பி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அது நான் மேற்கொண்ட இது போன்ற தவறான கவிஞர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான். சொல்லிக்கொள்கிறார்கள் கவிதை படிப்பார்கள், அதை கேட்டு தலல்லாசவர்கள் புன்முறுவல் கொடுப்பார்கள், சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அவர்களே கவிதை படித்திருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களிலே. பயண கூட்டம் போகிற போது அங்க இருக்கிற சாபாக்கள் சொல்லுவாங்க, ஏதாவது கவிதை படிங்கன்றாங்க. அவங்க படிப்பாங்க, அதுக்காகவே சிலதாரத்திலும் படிப்பாங்க. அப்படி எத்தனையோ அதிசுகள், புகாரி சரிப்பு, முஸ்லிம் சரிப்புகள் அப்படி அதிசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தாராளமான செய்திகள் ஒன்று ரெண்டுல சத்தியமாச்சாரின் போது அபூபைக்கு ஜர்வாரியல்ல போய் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தோஷம் தாங்க முடியல, மக்களை எட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் இப்போது அதற்குள்ளே அதனுடைய அதிகாரிகளாக அரசர்களாக உள்ளே நுழைகிற போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் கவிதை படிக்கிறார்கள். சில நேரங்களில் சந்தோஷம் தான் பாட்டு வரும். இது மாதிரி அவங்களுக்கு கவிதை வருகிறது, பாட்டு வருகிறது. உடனே உமர் இல்லாம வருது கோபப்பட்டு அபூபைதின் ஜர்வாரத்தில் கண்டிப்பு செய்கிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எங்க போறாங்க, அவங்க காபத்துல்லாவுக்கு போறாங்க. இந்த காபத்துல்லாவுக்கு வரும்போது கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், இங்க வந்து நீ கவிதையா படிக்கிறா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. படிக்கக்கூடிய கவிதைகளுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, எனவே அவரை தடுக்க வேண்டாம் சொன்னாங்க சிறந்த ஆலோசனை. இது போன்ற பல சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்க முடியும். கவிதைக்கு என்ன ஒரு ஒரு இது ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னா, ரெண்டு வரியில ஒரு சரித்திரத்தை சொல்லிடலாம். ஆனால் அது எழுதுறதா இருந்தா வால்யூம் வால்யூமா எழுதணும். பெருமானார் சொல்லக்கூடிய வரலாறுகளை எழுதணும்னு சொன்னா பெரிய பெரிய வால்யூம்களாக எழுதணும். அது திருமணம் எழுதுங்கிற அந்த 12 எழுத்துக்களுக்குள் அடங்கி இருக்கிறது வரலாறு முழுவதும். அவங்களுடைய வரலாறுல முக்கியமான பகுதிகள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது போன்று எந்த மௌலிக சரிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் பெருமானார் சொல்லக்கூடிய வரலாறுகளையும் அவர்களுக்கு இருக்கிற சிறப்புகளையும் சொல்லுகின்ற இந்த பாகங்களாகத்தான் அது அமைந்திருக்கும். இப்படிதான் நான் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போரில் ஒரு சஹாபிக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. இந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவரது உடம்புல இருந்த ரத்தம் பீறிட்டு கொண்டு போய்கொண்டே இருந்தது. ரத்தத்தை நிறுத்துவதற்கு எத்தனை மீதியும் வைத்தியங்கள் இருக்கு, அந்த வைத்தியங்கள் எல்லாம் செய்து பார்த்தாங்க, ரத்தம் நிக்கல. அந்த இடத்துல கவிஞர் பேரும் புகழும் பெற்ற பெரும் கவிஞர் ஹசன் ஆஸ்தான கவிஞர் என்று சொல்லப்படுகிறார். அவருக்காக தயார் செய்யப்பட்டது, வேற யாருக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு மெம்பர் படி இருக்கும், மெம்பர் வழியா ஒரு மெம்பர் படி ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கல்ல. எதுக்குன்னா அஸ்தான சாதித்தவர்கள் இன்றி பைக் பிடிக்கிறதுக்காக மசித நபவியில அப்படி தலந்தாவர்கள் புகழ்ந்து கௌரவிக்கப்பட்டவர்கள். அஸ்தான சாதித்தல் இல்லாதான் அவர்கள் அங்க இருந்தார்கள். அவங்க என்ன செய்தாங்கன்னா போய் கற்பூரத்தை எடுத்துருவாங்க, கற்பூரத்தை வந்து இது பண்ணி உடச்சி அந்த பவுடர் பண்ணி வச்சுட்டா ரத்தம் வந்து நின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி கற்பூரம் கொண்டு வரப்பட்டது, கற்பூரத்தை எடுத்து வைத்தார்கள், காயத்தில் வைத்தார்கள், ரத்தம் நின்று விட்டது. இது சிவராமத்தவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. சரதாலோசனை கேட்டாங்க, அசரம் சாப்பிடத்திருக்க இந்த வைத்திய முறை எங்கிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஒவ்வொரு வைத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும், உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? சாப்பிடுவாங்க யார சொல்லலாம். நான் இதே ஒரு கவிதையிலிருந்து நான் இந்த வைத்திய முறையை தெரிந்து கொண்டேன். என்ன கவிதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்னார்கள் அந்தமி ஒரு கவிஞன் படிக்கிறான், தன்னுடைய மனைவி படிக்கிறான் கவிதை. என்ன சொல்றாரு சொன்னா, துணையிலத்தன் என்னுடைய மனைவி, அவளோடு நான் தங்கியிருந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். எப்ப நினைத்து பார்க்கிறேன்னா, அவள் என்னை வெறுத்த காலத்திலே நினைத்து பார்க்கிறேன். அவளோடு நான் இருந்ததை அவள் என்னை வெறுத்த பின்னால் அவளை நான் நினைத்து பார்க்கிறேன். மதக்கள் அந்தமி, என்னுடைய கண்களில இருந்து தண்ணீர் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனைவியை நினைச்சு அவன் படிக்கிறான். அதை இருந்த காலத்தை எப்படி எல்லாம் இருந்தங்கிறத நினைச்சு, பிரிந்த காலத்துல நினைச்சு பார்த்து நினைக்கும் போது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியவில்லை, ரத்தமாக வடிகிறது. ரத்தமாக வடிகிற இந்த கண்ணீரை நிறுத்துவதற்கு மருந்து கிடையாது, அதற்குள்ள மருந்து அவருடைய கண்ணங்கள் தான். அவருடைய கண்ணத்துல வந்து என்னுடைய கண்ணை வச்சுட்டேன்னா ரத்தம் வடிகின்ற கண்ணீர் வடிகின்ற கண்ணை நான் வைத்தேன் என்று சொன்னால் என்ன செய்தோம், அந்த ரத்த கண்ணீர் நின்று விடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் அவன் எப்படி முடிகிறான்னா, இதற்குத்தமி, இதுதான் இது முக்கியம். கற்பூரத்தினுடைய தன்மையே ரத்தத்தை நிறுத்துவதுதான். அவன் எப்படி வர, தன் மனைவியுடைய கண்ணத்தை கற்பூரமா உரைக்க பண்றான், வர்ணிக்கிறான். அந்த கற்பூரத்தில் தன்னுடைய கண்ணை வைத்து விட்டால் கண்ணில இருந்து வடிகின்ற ரத்தம் நின்றுடும். ஏன்னு சொன்னா, கற்பூரத்தின் குணம் ரத்தத்தை நிறுத்துவதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறான். இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட யாரும் சொல்லலாம், அப்ப கற்பூரத்துக்கு ரத்தத்தை நிறுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, விளக்க சொன்ன உடனே பெருமானார் செல்வாசன் சிரித்தவர்களாக சொன்னார்கள், இன்ன இன்ன பிஷ்வரீராமிக்கு மட்டும் கவிதைகளில நிறைய நுட்பம் இருக்கிறது, அதாவது ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம முஸ்லிம்கள் செய்து கொண்டு வருகிறோம். இது வந்து மார்க்கத்துக்கு தடையானதோ, மார்க்கத்துல வந்து ஆகாததோ, மார்க்க வந்து இதை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடியதோ, அறுவறுப்பானது இதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை இப்படிப்பட்ட ஒரு உருப்படியான புகழ்மிக்க மாலைகளாக தொகுக்கப்பட்டு அவைகள் படிக்கப்படுகின்றன. பல யூனிவர்சிட்டிகள்ல நீங்க போய் அந்த புக்குகளை பாத்தீங்கன்னா, அரபி கவிதைகள் எத்தனை ஏராளமான கவிதைகள், ஏராளமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல எழுதின கவிதை நூல்கள் எல்லாம் அங்கே நாம காணப்பெறலாம். அந்த அளவுக்கு மற்றவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அரபி செடி படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவன் இந்துவா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரபி பிஏ எல்லாரும் படிக்கிறாங்க. முஸ்லிமுக்கு மட்டும் இல்லை, கல்லூரிகள் பார்த்தா தெரியும், கிறிஸ்தவன் இருப்பான், அவன் அந்த இதுல சேர்ந்திருப்பான். ஏன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அவனும் புரதா சரீஃபை சந்தித்து எழுத வேண்டும், அப்பதான் பாஸ் ஆக முடியும். இப்படிப்பட்ட நிலைகள் அரசாங்கத்தினுடைய மூலமாக இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களையும் எதிர்ப்பு வகையில சிறந்தாளுடைய அந்த புகழ்கள் பரப்பப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. அல்ல, அதை நிறுத்தல. இது மாதிரி எத்தனை கூட்டம் வந்தாலும் அவன் நிறுத்த மாட்டான், ஏன்னா அவனுடைய விருப்பம் அது. எல்லார் மூலமா அவைகளை பரப்பி கொண்டுதான் இருக்கிறான். எனவே அவைகளை நாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மஜ்லிஸ்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மஜ்லிஸ்ல வந்து உட்கார வேண்டும், அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த பாதுகாத்து கேட்க வேண்டும். இவைகளாம் நன்மைக்குரிய செயல் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நேரான பாதையை காட்டி தந்துடுவான்.